வணக்கம் ஆர்ஜே விக்னேஷ்.
வணக்கம், எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். அண்ட் முதல் முறையா ஆஸ்திரேலியாவில்
உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம் விக்னேஷ். முதலில் இந்த ஸ்மைல் சர்ட்டை என்ற உங்களுடைய யூடியூப் சேனல் பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு ஒரு பின்னணி, ஒரு சின்ன அறிமுகத்தை தர முடியுமா?
ஓகே, நான் ஆர்ஜே விக்னேஷ். ஆர்ஜே என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஆஹா எஃப்எம் அப்படின்ற ஒரு எஃப்எம்ல, இங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஆர்ஜேல இருந்து அடுத்த கட்டம் தொலைக்காட்சி போனோம். தொலைக்காட்சியில சில நிகழ்ச்சிகள் பண்ணேன், புதிய தலைமுறை தொலைக்காட்சியில இருந்தேன். அதுக்கப்புறம் புதிய யுகம்ல சில நிகழ்ச்சிகள் பண்ணேன். அப்புறம் இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அடுத்து வெப் தான், அடுத்து வந்து டிஜிட்டல் தான் ஒரு மிகப்பெரிய மீடியாவா ஊடகமா இங்க உருவெடுக்க போகுதுன்றதுனால அதுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய வானொலி ஒன்று ஆரம்பிச்சோம், ஸ்மைல் வெப் ரேடியோன்னு சொல்லி. அந்த இணைய வானொலியில ஒரு டீம் ஒன்று உருவாச்சு. இந்த டீம் சும்மாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் உருவாச்சு, ஆனா அந்த இணைய வானொலியும் சரியா போகல. சரி ஓகே, இந்த டீம் வச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்றப்ப அடுத்த யூடியூப் சேனல்கள் இங்க வட இந்தியால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை அப்படியே நம்ம ஏன் இங்க தென் இந்தியாவுக்கும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்ல முதல்ல யூடியூப் சேனல்ல பெரிய அளவுல ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு டிவி சேனலுக்கு ஈக்குவலா ஒரு யூடியூப் சேனல் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அப்படி நாங்க உருவாக்குனதுதான் அந்த ஸ்மைல் சேட்டி. அந்த ஸ்மைல் சேட்டியை பொறுத்தவரையும் டிஜிட்டல்ல இங்க ஒரு மொபைல் யூஸ் பண்ண, மொபைல்ல வீடியோ பாக்குற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டா அது மாதிரி இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட பயணம். இந்த 1.5 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததே வந்து எல்லோரும் பேச தயங்குற ஒரு விஷயத்த நம்ம பேசணும். ஸோ அரசியலினுடைய இன்னொரு பக்கத்தை இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகள் பேச முடியாது, இணையங்கள் மட்டுமே பேச முடியும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் எடுத்தோம். ஸோ அரசியல்ல பேச தயங்குற, பேச பயப்படுற விஷயங்களை எடுத்து பேசணும். அதை ஜாலியா மக்களுக்கு புரிகிற விதத்துல, பிடிக்கிற விதத்துல கொடுக்கணும். எப்படி நம்ம ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு ஸ்பீக்கரையில உட்காந்து பேசணும், எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசணும். ஒரு மீடியால ஒரு ஊடகத்துல கன்வே பண்ற மாதிரி இல்லாம அவங்களோட உட்காந்து பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஷோஸ் தான் ஸ்மைல் சேட்டையினுடைய ஷோஸ் எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வேல்யூஸ் சொல்றதுக்கு இங்க ஆட்கள் இல்ல, நல்ல வேல்யூஸ் சொல்ற படங்கள் இல்ல. ஸோ இந்த எல்லா கேப்பையும் ஃபில் பண்ற மாதிரியான ஒரு சேனலா ஸ்மைல் சேட்டி உருவப்படுத்தணும். ஸோ அப்படியே அது டிராவல் ஆச்சு. மிகப்பெரிய ஆதரவு எல்லா இடங்கள்ல இருந்தும். அண்ட் ஸ்மைல் சேட்டையே அதிகம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறதுல வந்து இந்தியா முதல் இடம், 2வது US, 3வது ஆஸ்திரேலியா இருக்கு. ஸோ நிறைய பேர் அங்கிருந்தும் பார்த்துட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பட் தொடர்ந்து எங்களோட பயணம் போயிட்டே இருக்கு. இப்போ சினிமாவுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டா விசிஎம் இருக்கு இப்போ அவருடைய படத்துல ஒரு த்ரூ அவுட் ஒரு கதாபாத்திரம், ஜீவான் கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இன்டர்நெட் க்ரௌடும் சினிமா மூலமா அடுத்த ஸ்டெப் போயிருச்சு இந்த விசிஎம் இருக்கு படத்தின் மூலமா. அண்ட் ஸ்மைல் சேட்டையும் இந்த வருடத்துக்குள்ள படம் பண்ணணும் அப்படின்னு இருக்க போயிட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய
சரி. உங்களுடைய யூடியூப் சேனலில் அரசியல்வாதிகள் முதல் நடிகர் நடிகைகள் வரை எல்லோரையுமே நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி நிகழ்ச்சி படைக்கிறீர்கள். எந்த எதிர்ப்பும் அல்லது எந்த பிரச்சனையும் வருவதில்லையா?
நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் தாண்டிதான் பயணப்பட்டிருக்கோம் இந்த 1 வருஷத்துல. இப்போ பிரச்சனை இல்ல, இப்போ நாங்க மட்டும் இல்ல, இதுல நிறைய பேர் இருக்காங்க. அதனால இப்ப என்னையோட வாயை அடைச்சுட்டா இன்னொருத்தரோட வாயை அடைக்க முடியாது. ஆனா ஆரம்ப கட்டத்துல நிறைய சிரமப்பட்டோம். முதல் ஒரு 6 மாசங்கள் நிறைய சிரமப்பட்டோம். நிறைய எச்சரிக்கைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும், நம்மளை சுத்தி ஒரு மாதிரியான மிரட்டல்கள் இருந்துகிட்டே இருக்கும். பட் அதை தாண்டிதான் பண்ணோம். என்னதான் நடந்துட போகுது, நம்ம நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கோம். சோ நம்ம கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு எதுவும் இல்ல, அதனால நம்ம பண்ணுவோம் தைரியமா அப்படின்றதுனால பண்ணுதான் அது. சின்ன சின்ன மிரட்டல்கள். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது. இப்ப பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்களோன்னு தோணுது. இந்த மனநிலை மாறும் எதிர்பார்த்தோம், அது மாறிக்கிட்டு இருக்கு. ஈவன் சினி நட்சத்திரங்கள் செலிபிரிட்டிகளை கூட இன்டர்வியூ பண்றப்ப ரொம்ப ஃபார்முலா அவங்களுக்கு புகழ்ந்து அப்படி இன்டர்வியூ பண்ணதெல்லாம் மாத்திருக்கோம்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு வச்செல்லாம் ஒரு ரோஸ்ட்னு ஒண்ணு பண்ணோம். அது வந்து தமிழ்ல முதல் ரோஸ்ட் நாங்க பண்ணது. ரோஸ்ட் என்னன்னா எவ்வளவு வேணாலும் நாங்க கலாய்ப்போம், அவங்களும் திருப்பி எங்களை கலாய்ப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ இப்படி எது பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோம், மனநிலை மாறும்னு எதிர்பார்த்தா. அதே மாதிரி இப்போ ரோஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன இப்படி ஒரு செலிபிரிட்டி உட்காந்து இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருடைய மனநிலை மாறி இருக்கு, சில நட்சத்திரங்கள் அவங்களே கூப்பிட்டு ரோஸ்ட் பண்ணலாமா பிரதர் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது மாறும்னு எதிர்பார்த்தோம், மாறிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இணையத்தினுடைய பிளஸ்ஸே எல்லாருமே நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இல்ல, நான் உங்களுக்கு மேல இல்ல, நட்சத்திரமா இருந்தாலும் உங்களுக்கு மேல இல்ல, நானு உங்களோட சேர்ந்தவன் தான் காட்டிக்கிறதுதான் இன்னையோட பிளஸ். சோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது கொஞ்ச நாள் இந்த செலிபிரிட்டி இமேஜ் உடச்சு எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, காமன் மேனும் செலிபிரிட்டியும் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல பாக்கப்படுவாங்கன்னு நம்புவோம்.
சிட்னி தமிழ் மன்றம் வழங்குகின்ற தில்லானா செவன் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தர இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலாம் விக்னேஷ்?
ஆஸ்திரேலியா வருகின்றதே ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம். காரணம் வந்து இதுதான் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம், என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். கண்டிப்பான முறையில இங்க இருந்து எப்படி நாங்க தொழில்நுட்பத்தில் எவ்வளவு மகிழ்விச்சோமோ அதை விட அதிகமா அந்த கிடைக்கக்கூடிய ஒரு மணி நேரத்திலயோ ரெண்டு மணி நேரத்திலயோ அங்க இருக்கக்கூடிய மக்களை மகிழ்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் அங்க வரோம். அங்க ஆஸ்திரேலிய மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, இப்ப நாங்க இங்க பண்ணும்பொழுது ஹவு டு யூ டெல் யூன்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணுவோம். அதுல வந்து கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நாங்க பயங்கர எங்களுக்கு கலாச்சாரம் சரி திட்டினாலும் சரி காரி திட்டினாலும் சரி அதுக்கு நாங்க திருப்பி பதில் சொல்லுவோம், ஜாலியாவே பதில் சொல்லுவோம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கான ரியாக்ஷன் செஷன் இது வந்து லைவ்ல பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து ஸ்மைல் சேட்டி அநேகமா ஸ்மைல் சேட்டி டென்ட்டு தான் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்படி வரக்கூடியவங்களுக்கு அது அவங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதும் பதில் சொல்றதும் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதை தாண்டி ஏதாவது சினிமாக்களாக இப்போ இப்போ வந்துருக்கக்கூடிய படங்களை பத்தி பேசலாம், சின்ன சின்ன கேம் ஷோஸ் பண்ணுவோம். அண்ட் அதை தாண்டி பீப் ஷோ மாதிரியான அதாவது இந்தியாவினுடைய அரசியலை பேசக்கூடிய ஸ்டாண்ட் அப் காமெடி அந்த மாதிரியான விஷயங்களும் பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஸோ மக்களை மகிழ்விக்கிறதுக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அவங்க கம்ப்ளீட்டா ஒரு சிரிப்பு மழையில ஆழ்த்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வரும்.
ஒரு சாம்பிள் ஒன்று காட்ட முடியுமா?
சம்பவங்கள் அடிப்படையில காமெடி பண்றோம். சோ ஏதாவது இப்ப நீங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தாரு நம்ம ஆக்ட் பண்ணோம்னா அதுல பண்ணலாம்.
விக்ரம் வேதா படம், அந்த படத்தின் ஒரு ஒரு ரிவ்யூ விமர்சனம் ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
அதுக்கு மீசிய முறுக்கு பத்தி பேச சொன்னா நான் நடிச்சப்படுவேன் பேசுவேன்.
நீங்க அதுக்கான யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுதானே நீங்க பண்றது?
இல்ல அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுன்னு அப்படி பத்தாவதுதான் சொல்லிட முடியாது. அடுத்தவங்களை சீர்படுத்துறதுக்கான விஷயங்களை சொல்றேன்னு சொன்னா கரெக்டா இருக்கும்.
சரி, அப்ப சீர்படுத்துங்க. இப்ப விக்ரம் வேதாவ
சீர்படுத்துறதுக்கு முன்னே இல்லை, அதுவே ஒரு விவரம் எடுத்துருக்கேன் பார்ப்பட்ட படம். காரணம் அது ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு அத்தி பூத்தார் போல வந்திருக்க கூட நல்ல தமிழ் திருப்பம் அது. மீசிய முறுக்கு பத்தி வேணா பேசலாம்.
சரி, அதை பத்தி பேசுங்க,
ஜாலியா பேசலாம். ஆனா மீசிய முறுக்கு அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா படமா அப்படின்ற அளவு கேட்பீங்க. காரணம் வந்து அது ஒரு படத்துக்கான ஃபார்மட்டே இல்லாத ஒரு திரைப்படம். செம்ம ஜாலியா ஒரு நாலு ஃபில்ஸ் இருக்கிறப்ப எப்படி பிக் பாஸ்க்கு கேமரா வச்சிருக்காங்க சம்பந்தமே இல்லாம, அந்த மாதிரி ஒரு ரூம் குள்ள கேமரா வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் மீசிய முறுக்குல வந்துருக்குது படமா ஸ்கிரீன்ல. இதை தாண்டி அதுல வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா சத்தியமா கிடையாது. நீங்க எங்க நடிப்பு பாத்தீங்கன்னா நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நடிக்கெல்லாம் கிடையாது, யார் யாருக்கு என்ன வருமோ அதை மட்டுமே வாங்கிடுறாரு. அந்த செட்டே ரொம்ப இருக்கிறதுலே பயங்கர ஜாலியா, ஏன்னா அவர் ஆர்டிஸ்ட் எடுத்திருந்தா அது ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்திருக்கும். அவர் ஆர்டிஸ்ட் எடுத்து எங்களதான் எடுத்திருந்தாரு, அதனால அது ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியும் இல்ல, பயங்கரமா போயிட்டே இருக்கும். சோ அப்படிதான் அந்த படமும் கம்ப்ளீட்டா வந்து இதே மாதிரிதான், ஜாலியா பாக்குறது கேக்குறது பேசுறது இந்த விஷயங்களே நேரம் அப்படியே யாரோ கேண்டிட்டா வச்சுட்டு தேவைப்படுவோம். சிரிக்கிட்ட பேசவே மாட்டேன், தூக்க விட்டுருவேன் ஜூலிட்டா. இல்லைங்க பிக் பாஸ் தான் பெரிய டாபிக்ங்க, அது தேவையில்லாத கான்ட்ரவர்சி விட்டுருவோம்.
அதே இது கான்ட்ரவர்சியை உருவாக்குறதானே உங்க யூடியூப் சேனலோட வேலை, எப்படி அதை விட்டுருவோம்னா?
இப்ப நான் உருவாக்குன வேற இல்லையே, நீங்க தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க கான்ட்ரவர்சிய.
பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் எந்த பக்கம் திரும்பினாலும் பிக் பாஸ் மட்டுமே நம்மளுடைய காதுகளில் எதிர்வச்சிட்டு இருக்க. இந்த நேரத்தில் உண்மையான பிக் பாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றத உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டணும்னு நினைச்சோம். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல பிக் பாஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றத பார்த்துட்டு வாங்க.
வெல்கம் டு தி ரியல் பிக் பாஸ். கேமரா ஒன் ஆன் பண்ணுங்க.
நமஸ்தே பாஸ்.
ஹே, தட்ஸ் ஓகே. உங்களுக்கு பின்னாடி கூட்டமா இருக்கு, வாட்ஸ் ஹேப்பனிங்?
பாஸ் நான் கதிராமங்கத்தில் இருக்கேன் பாஸ். இங்கே எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் கலைஞ்சு போக மாட்டேன்றாங்க பாஸ்.
உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கே அதுக்கு பேர் என்ன?
வைக்க போற பாஸ்
அதை கொளுத்தி போடுங்க. அது அவங்க தான் கொளுத்துனாங்கன்னு சொல்லி அடிச்சு விரட்டுங்க
பாஸ். மெரினால கொடுத்த அதே டாஸ்கா பாஸ்?
எஸ்.
கண்டிப்பா பண்ணிடுறேன் பாஸ். தன்யவாதம்.
கேம் டூ ப்ளீஸ்
பாஸ். உனக்கு கீழே அடியில் இருக்கும் பாஸ். இங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க பாஸ். தோணுனாங்கன்னா அப்புறம் தமிழர்களோட கலாச்சாரம் தான் இந்தியாவிலே மிக பழமையான கலாச்சாரம் தெரிஞ்சிடாதா பாஸ்?
பட் இது தெரியறதுனால என்ன பிரச்சனை?
என்ன பாஸ் கண்ட்ரி ஃபுட்டா இருக்கீங்க நீங்க? அப்புறம் வேதம், இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நம்ம பொத்தி பொத்தி வச்சிருக்கோமே பாஸ். என்ன பாஸ் நீங்க?
ஓ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா?
என்ன பாஸ் பண்றது?
பேசாம மண்ணல்லி போட்டுருங்க. இது என்ன நமக்கு புதுசா
பாஸ்? மண்ணை வேற யாராவது தோண்டி பார்த்தா தெரிஞ்சிடாது.
அப்ப அதுக்கு மேல ஒரு கோயில கட்டிருங்க. சிம்பிள்.
ஹேஷ்டேக் இந்துத்துவா.
கேம் 4 ப்ளீஸ்
என்ன
புதுசா ஏன்லாம் கேக்குறீங்க? சரிங்க ப்ளீஸ், உங்க ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோ எடுங்க. கார்த்தி அப்படியே திரும்பி பாருங்க.
தமிழக அரசு நம்ம ஊர்ல இருக்க கேளிக்கை வரை ரத்து செஞ்சு ஆகணும். ஏ சொன்னாக்கா அது தமிழ் சினிமாக்கு ரொம்பவே ஆபத்தானது. அது நோ கமெண்ட், நோ கமெண்ட். சிம்பிளி ஹட்ஸ் அப்.
ஹே தட்ஸ் குட் குட். நவ கேமரா 5
பாஸ். இந்த மீம் கிரியேட்டர்ஸ்ல தாங்க முள்ள பாஸ். முன்னாடி சினிமா வச்சு மட்டும் தான் மீம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப மக்கள் பிரச்சனை எல்லாம் வச்சு மீம் போடுறானுங்க. இப்படி இருந்தா நம்ம எப்படி தான் புலம்ப போடுறது?
ஓ காம்ப்ளிகேட்டடா இருக்கா? ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஸ்டார் அஜய், ஹே, நீங்க அந்த 100 நாள் புரோகிராம கொண்டு வந்துருங்க. எஸ் ஆங்கர், ஆங்கர் நமக்கு தெரிஞ்ச பையன். நான் சொல்லி சொல்லி விடுறேன். யா யா ஓகே ஜி.
பாஸ் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் என்ன தெரியுமா டெம்ப்ளேட்? ஓவியா கஞ்சா கருப்பு. சூப்பர் பாஸ் நீங்க, சூப்பர்.
தட்ஸ் தி ரியல் பிக் பாஸ். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
இப்ப இந்த யூடியூப் சேனல் மூலமா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்களோ?
கிடையவே கிடையாது. ஆனா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. நானே சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அதிர்ந்து போயிட்டேன். புது கார் வாங்கிருக்காரு. நான் வாங்கின காருக்கு டியூவே கட்டாம வச்சிருக்கேன். அந்த காரோட மொத்த விலையே 4 லட்சம் ரூபாவா. ஆனா இது மாதிரி வெளியில பாக்கும்போது அப்படி தெரியும். உள்ள வந்து யூடியூப் பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல நீங்க சம்பாதிக்க முடியாது. காரணம் கண்டென்ட் பண்றோம் நம்ம. இது ஒரு ரீஜனல் கண்டென்ட்டா எடுத்துக்கிறாங்க. நான் இங்கிலீஷோ ஹிந்தியோ பண்ணனா அது ஒரு நேஷனல் கண்டென்ட். நேஷனல் கண்டென்ட்டுக்கு அதிக பணம் கிடைக்கும். 1 லட்சம் வியூஸ் போனா ஒரு 20,000-25,000 கிடைக்க வேண்டியது. தமிழ் கண்டென்ட் பண்ணுவோம்னா 1 லட்சம் வியூஸ் போனா 6,000-8,000 தான் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். அந்த 8,000 எப்போனா நான் பண்ண கண்டென்ட் முழுசா எல்லாரும் பார்த்திருந்தாதான். அதுல டைம் இருக்கு, அது அரிய ஆகும், அதுல கம்மியாகும் காசு. ஆஸ்திரேலியால இருந்து பார்த்தாங்கன்னா அதிகம் காசு கிடைக்கும். அமெரிக்கால இருந்து பார்த்தாங்கன்னா அதிகம் கிடைக்கும். இந்தியால இருந்து பார்த்தா கம்மியா கிடைக்கும். சோ இந்த மாதிரிலாம் நிறைய கிரைடீரியா இருக்கு யூடியூப்ல. அவ்வளவு சீக்கிரம் இங்க பெரிய அளவுல சம்பாதிக்க முடியாது. யூடியூப்ன்றது ஒரு விசிட்டிங் கார்டா, நம்ம அடுத்த கட்டம் போறதுக்கான விசிட்டிங் கார்டா பயன்படுத்திக்கலாம். ஆனா நான் அதை முழு நேர பிசினஸா தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யூடியூப்னு இல்ல, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். நாட் ஒன்லி யூடியூப், அடுத்து அமேசான் பிரைம், அடுத்து நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரியான தளங்களையும் பயன்படுத்த போறோம். அதுலதான் சம்பாதிக்க முடியும். சோ யூடியூப்ல கிரியேட் பண்ற பிராண்டை வச்சு மித்த டிஜிட்டல் தளங்கள்ல சம்பாதிக்கலாம். அதுதான்.
சரி, இப்ப உங்களோட ஷோ பத்தி சொல்லுங்க. இங்க ஆஸ்திரேலியால நடக்க போற ஷோ எங்க நடக்குது, எப்ப நடக்குது?
சிட்னி தமிழ் மன்றம், சிட்னி தமிழ் மன்றம் கூப்பிட்டுருக்காங்க அந்த ஷோக்கு. ஸோ ஆக்சுவலி வி ஆர் ஹானர்ட் அங்க வர்றதுக்கு. அண்ட் அது வந்து தில்லானா 7 அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தில்லானா 7. ஸோ அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கலைஞர்களுடைய நிறைய நிகழ்வுகள் நடக்கும்போது கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். ஜாலியா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணுவோம், கலாய்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அதை தாண்டி நாங்களும் வந்து அப்பப்ப மேடையேறி எங்களால் முடிந்த சில நகைச்சுவைகளை எங்க அள்ளி வீசுவதற்காக காத்துட்டு இருக்கோம். நானு, என்னோட சுட்டி அரவிந்த், நம்ம சுமைசேட்டையினுடைய இன்னொரு தூணவர், கலக்க போதியாரு, அஷ்ட போதியாரு, அத்தனை தொலைக்காட்சிகள் நீங்க பார்த்திருக்கீங்க அவர. ஸோ அவரு, நானு, அண்ட் டியூட் விக்கி, பல மர்ம முடிச்சுகளை அறிவிக்கக்கூடிய டியூட் விக்கி, விக்கி லீக்ஸ் அப்படின்ற ஷோ மூலமா. ஸோ அவரு 3 பேரும் வரப்போறோம். இது ஒரு டிஃப்ரெண்டான காம்போ. அரவிந்த் என்ன பாத்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு மியூசிஷியன். ஸோ அவர் வந்து ஃப்ளூட் பிளே பண்ணுவாரு, அவர் பாடுவாரு, டான்ஸ் பண்ணுவாரு, அதெல்லாம் அவருடைய இது. பிளஸ் வெரைட்டி டிவியில பண்ணக்கூடிய ஸ்டாண்டப் காமெடி மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாரு. அண்ட் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கம்ப்ளீட்டா ஒரு ஆங்கரிங் ஸ்டைல் ஆஃப் காமெடி மட்டும்தான் எனக்கு அதிகமா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு கிரியேட் பண்ணக்கூடியதை அண்ட் ஏதாவது ஆக்ட் பண்ணுவோம். இதை தாண்டி விக்கி டியூ விக்கி வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அண்ட் தமிழ் கவிதைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள். ஸோ அவர் வந்து கொஞ்சம் அப்படி இலக்கண இலக்கிய நடையில் ஷோ பண்ணக்கூடியவர். ஸோ இப்படி ஒரு மூணு பேர் சேர்ந்த வித்தியாசமான காம்போ, மூணு பேரும் வந்து அங்கே செல்விக்கிறதுக்காக வரும். இதெல்லாம் தான் அநேகமாக அஜெண்டாவாக இருக்கும்.
உங்களுடைய நகைச்சுவையையும் உங்களது நிகழ்ச்சியையும் பார்க்க நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். மிக்க நன்றி.
நன்றி நன்றி நன்றி. ஸோ எல்லாரும் வாங்க, டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க உடனடியாக. ஏன்னா அது ஒரு சின்ன ஆடிட்டோரியம்னு கேள்விப்பட்டேன். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக உங்களுடைய டிக்கெட்டுகளை புக் பண்ணுங்க. நேரில் வந்து மீட் பண்ணுவோம். மீட் யூ தேர் அட் சிட்னி. டாடா, பை-பை.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.